പുതിയ സൃഷ്ടി.
രണ്ടാം കൊരിന്ത്യർ 5:17-18. எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புடவாக்கி ஒப்புடவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய நற்செய்தியை விசுவாசித்து தன்னுடைய பாவ நிலைமையை உணர்ந்து தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மறித்து 3rd day அவர் மரணத்தை வந்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தால் அவன் தேவனுடைய ஈவாகிய கிருபை, அந்த கிருபையின் மூலம் நித்திய ஜீவன் எங்கள் ஈவைப்படுகிறான். அவன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. முன்பு ஒரு காலம் ஒரு பாவமேனும் செய்யாதது போல தேவன் அவனை தமக்கு முன்பாக எந்தவித குற்றம் இல்லாத, தீர்ப்பு இல்லாத ஒரு உறவியாக அவர் எண்ணுகிறார். அந்த மனுஷன் தேவனாலே பிறக்கிறான். தேவனுடைய ஸ்வாவம், தேவநீதி இலவசமாய் அவனுக்கு கிடைக்கிறது. பழையவைகள் ஒழிந்து போயின, பழைய அந்த பாவ ஸ்வாவம் எல்லாம் புதிதாகின. இப்பொழுது அந்த மனுஷனை தேவன் ஒரு புதிய சிருஷ்டி என்று சொல்கிறார், நீதி என்று சொல்கிறார், விசுவாசி என்று சொல்கிறார், தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறார், கிறிஸ்து என்று சொல்கிறார், பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார், நீதிமான்கள் என்று சொல்கிறார். இப்படி பல வகைகளிலே அவர் அழைக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார். தேவன் இப்படியாய் தம்முடைய கிருபையை பெற்று தமது ஆவியின் மூலம் மறுபிறப்பு அடைந்த தம்முடைய பிள்ளைகளை எவ்விதமாக பார்க்கிறார், புதிய சிருஷ்டிக்கு என்ன காரியங்கள் நடந்தது, புதிய சிருஷ்டியினுடைய சில உரிமைகள் என்ன என்பவர்களை நாங்கள் கவனிப்போம். 16:28 தம்முடைய நிலைமையை, என்ன காரியம் முன்பு இருந்தது, எங்கே இருந்து வந்தார் என்பதை எல்லாம் அவர் சொல்கிறார். 16:28 நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகிறேன் என்றார். நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் பொழுது மனுஷனின் சரீரத்திலே, யோவான் சுவிசேஷம் 3:3 தொடக்கம் 5 வசனங்களிலே அவர் மறுபிறப்பை குறித்து பேசுகிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நிக்கோதேமுக்கு, ஒருவன் மறுபடியும் பரவாமட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தினம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாமிசத்தினால் பிறப்பதே மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பதே ஆவியாய் இருக்கும். இதோ மறுபிறப்பை குறித்து இயேசு பேசுகிறார். விசுவாசி தேவனாலே பிறந்தான். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி தேவனால் உண்டாகி இருக்கிறான். He is born of God. And தேவனாலே உண்டாகினது பிறந்தது யாவும் இந்த உலகத்தை ஜெயிக்கும். முதலாம் யோவான் 5:4 தொடக்கம், 5:4 தொடக்கம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அதை பார்த்தீங்களா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். யார் இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறான்? இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன். பிரைஸ் காட். இயேசு தேவனாலே பிறந்தார், விசுவாசியும் தேவனாலே பிறந்தான். எபிரேயர் 2:1 11. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாய் யாவரும் ஒருவராலே யாரால் தேவனால் உண்டாகியிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். யார்? இயேசு. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பார்ன் ஆஃப் காட் அண்ட் தி பிலீவர் இஸ் பார்ன் ஆஃப் காட். அவர் நமக்கு தேவன் சொன்னார், உன் கற்பத்திலே இருந்து வருகிற வீட்டுதான் சுதந்திரவாதியாக இருப்பான். வேறு ஒரு நிபந்தனை இல்லை. இயேசு சர்வத்துக்கும் சுதந்திரவாதி. எனவே 1 கொள்கிறது, அவர் அவருடைய கற்பத்தில் இருந்து பிறந்தார். The very child of God. அவருடைய நேசகுமார். அதே விதமாக அவர்களின் விசுவாசம் வைத்து அவருடைய சரணாகதி அடைகிறவர்களுக்கு அந்த மறுபிறப்பு என்கிற பாக்கியம், இந்த உலகத்திலேயே ஒரு புதிய இருதயம் புதிய சுபாவம் கொடுக்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்திலே அவர்கள் பிறக்கிறார்கள். The same thing, you are shaped up in the womb of God. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர்கள் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். புதிய சிருஷ்டியின் உண்மையை நாம் ஒவ்வொருவரும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். 1 John 4:4, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். நாங்கள் என்பது யாரை சொல்கிறார்? யோவான். விசுவாசிகள், மறுபிறப்பு அடைந்தவர்கள். They are of God. யோவான் சுவிசேஷம் 17:16, 17:16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல.
said the believers are not of the world. They are of God. அவர்கள் தேவனால் உண்டாகிறவர்கள். பரலோகத்தினால் உண்டாகின்றவர்கள். அவர்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தாராக இருந்தால் உலகம் நமக்கு சரி கொடுக்கும். Jesus says that. நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் உங்களுக்கு சரி கொடுக்கும். அதை நாங்கள் பதினைந்து 19 நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. Can you see that? அதான் அவர் சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். 18 உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். See, this is something the Christians have not understood. இவர் எனக்கு விரோதமாக இருக்கிறார், அவர் சரியான எல்லாரும் என்ன பயக்கிறாங்க, என்னை நெருக்கிறாங்க, உறவினர்கள் எல்லாரும் எனக்கு எதிராகி வருகிறாங்க, நான் ஒன்றும் செய்யவில்லை. அந்த வசனத்தை பின்பற்றுகிறேன். நான் இன்னும் விபச்சார விடுதிக்காக போகிறேன், சேர்ச்சுக்கு தான் போகிறேன். ஆனாலும் என் சாப்பன் என்னை எதிர்க்கிறார், எங்கிரி போறாய் என்று கேட்கிறார். ஏற்கனவே சொன்னார், உன்னை பயக்கிறதுக்கு முன்பதாக என்னை பயத்தது. விசுவாசிகள் தேவனாலே உண்டாயிருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தார் அல்ல. பழைய சிருஷ்டிப்பிலே நம்முடைய தேவன் மனுஷனை பரிசுத்தமான ஒரு நிலையிலே வைத்தார். தம்மை போல அவர் சிருஷ்டித்தார். ஆளும் அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 2:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் வழியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தையும் மச்சங்களையும் அகழித்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சரி, எந்த பாவமும் அவனில் இருக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக புதிய சிருஷ்டிப்பு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது இயேசுவை விசுவாசித்து அவர் என்னை சரணாகதி அடையும் பொழுது அவனுக்கு ஒரு புதிய ஒரு இருதயத்தை சுபாவத்தை கொடுக்கிறார். எவ்விதமாய் அந்த சிருஷ்டிப்பு நடக்கிறது என்பது ஒரு இடமாய் நாம் வேறு வசனங்களிலே இருந்து அறியலாம். மேலும் நாங்கள் தொடர்ந்து வாசித்தால் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவஸ்வாவத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். He became a living soul. சரீரத்தோடு தேவனுடைய சுவாசம் கலந்து ஜீவாத்மா ஒன்று அங்கே உள்ளே வந்தது. A living soul. அவனுக்கு அங்கு ஆவி இருந்தது. ஆனால் அந்த நேரத்திலே அவ்விதமான ஒரு வெளிப்படுத்துதல் தேவையில்லை என்பதை ஆண்டவர் அறிந்தார். ஆனால் 1 5 5:23 அந்த வசனத்திலே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. சகோதரர்களே,
எல்லாம் குற்றமற்றமாக இருக்க வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம். முதலில் ஆண்டவர் மறுபிறப்பு அடைய செய்யும் பொழுது உள்ளான மனுஷனை அவர் மறுபடியும் பிறக்க பண்ணுகிறார். மாமிசத்தினாலே பிறந்த மனுஷன் ஆதாமின் வம்சப்படி ஆதாமினுடைய சாயலோடு அவன் பிறந்தான். ஆதியாகமும் 5 ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சகோதரர்களே, தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே அவன் ஒரு குமாரனை பெற்றான். தேவன் மனுஷனை தமது சாயலாக உண்டாக்கினார். ஆனால் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், பிசாசுக்கு தன்னை ஆறாம் ஒப்புவித்தபடியினால் சாத்தானினுடைய சாயல் அவருக்குள்ளே வந்து அவருக்குள்ளே இருந்த அந்த தேவ சாயலின் அந்த மகிமையை கரைப்படுத்தியது. இப்பொழுது சாத்தானினுடைய சாயல் அவரை கெடுத்து அவன் சாத்தானின் ராஜ்யத்திலே சொல்ல போனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தான். பிசாசு அவனுக்கு தகப்பனானான். மனுஷனுக்கு தகப்பனானது மட்டுமல்ல, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். இப்பொழுது பிசாசுக்கு மனுஷன் அடிமையானான். சூழ்நிலைகளுக்கு, நோய்களுக்கு, மரணத்துக்கு, பலவித பாவங்களுக்கு, பாவ சுவாமம் அவனுக்குள்ளே வந்தது. சாத்தானின் தன்மை அப்படிப்பட்டதான ஒரு சாயலாக ஆதாம் ஒரு குமாரனை பெற்றெடுத்தான். பூனைக்கு பிறப்பது இப்பொழுது பூனையாகத்தான் இருக்கும், புலியாக வராது. சோ அவனுடைய அதே விதமான கரைப்பட்ட அந்த சாயலோடு அவருக்கு சேத் என்ற ஒரு குமாரன் பிறந்தான். அப்படியே அந்த வம்சம் மனுஷர் பெருகி கொண்டு போனார்கள். அதனாலேதான் அக்கிரமமும் வரிசையிலும் பயங்கர பாவங்களும் பெருகி 6 தேவன் மனுஷனை அழிக்க சித்தம் கொண்டார். அது மட்டுமல்லாமல் வானலோகத்தில் இருந்து தேவதூதர்கள் விழுந்து போன தேவதூதர்கள் சாத்தானின் கூட்டம் சில தங்கள் இருப்பிடத்தை விட்டு வந்து மனுஷர்களுக்குள்ளே பெண்களோடு பாலியல் உறவிலே இணைந்து செயல்பட்டதனாலே அவர்களுக்கு ராட்சத குழந்தைகள் பிறந்தார்கள். அதனாலே மனுஷ குலமே மிகவும் கேடுள்ளதாக, பயங்கரவாதிகளாக, பலவிதமான தீய எண்ணங்களும் செயல்களும் உள்ளவர்களாக அவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். அதனாலே தேவன் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் எல்லாமாக 8 பாதுகாத்து மற்ற எல்லாரையும் அழித்து போட்டார். ஆனால் தேவன் இப்படியாய் விழுந்து போன மனித குலத்தை இந்த பாவ சுவாவம் குடிகொண்டிருக்கும் மனுஷன் இனிமேல் எந்தவித மாற்றமும் அடைய முடியாது, மெய்யான தேவனை கண்டுகொள்ள முடியாது, மெய்யான தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனை ருசிக்க முடியாது, தானாக அவன் தம்மை தேட முடியாது என்பதை அறிந்தே நீதிமான் ஒருவர் அறியலும் இல்லை, உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று அவர் சங்கீதத்திலே கூறியிருக்கிறார். 14 சங்கீதத்திலே மறுபடியும் ரோமர் 3 எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் இப்படி பாவியாகி இருந்த மனுஷனை இலவசமாக அவனை மறுபடியும் தூக்கி எடுத்து அவன் பாவமர கழுவி தம்முடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி அந்த பாவத்தின் தண்டனையை நீக்கி பாதாளத்துக்கு போக வேண்டியிருந்த அவனை தாமே அந்த பாதாளத்தை ருசி பார்த்து அங்கே ஒரு புதிதான ஒரு பரம்பரையை ஆரம்பிக்கும்படி அவர் தாமே ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு, அதாவது இயேசு மறுபடியும் பாதாளத்திலே பிறந்த ஒரு தேவகுமாரனாக, அவர் அதை விட்டு வழியே வந்து அந்த மூன்று நாட்களாக கல்லறையில் இருந்து அந்த சரீரத்துக்குள்ளே புகுந்து எல்லாருக்கும் தம்மை காண்பித்து இந்த நற்செய்தியை, இலவச பாவ மன்னிப்பு நற்செய்தியை உலக மக்கள் அறிவிக்கும்படி கற்றுத்தார். தம்மை பற்றும் விசுவாசத்தினாலே கிடைக்க போற பாவ மன்னிப்பு. இப்பொழுது அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் மூலம் இந்த புதிதான சாயலை, இந்த புதிதான சாயல் முன்பு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாயலாக இராமல் வித்தியாசமாக ஒரு மேலான ஒரு நிலையிலே, அற்புதமான ஒரு நிலையிலே அவர் சிருஷ்டித்திருக்கிறார். Now understand this very clearly. God has created man, this new creation in Christ Jesus, and put him in a higher level than he was before. முன்பு இருந்த நிலைமையை விட மேலான ஒரு நிலைமையிலே தேவன் இப்பொழுது அவனை சிருஷ்டித்திருக்கிறார் கிறிஸ்தவர்களாக. எபேசியர் 4:4 22 வசனம், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு மிச்சைகளாலே கிட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அதாவது இப்பொழுது அந்த நிலையிலே இருக்கிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம், நீங்கள் அதை களைந்து போட்டீர்கள். ஏனெனும் சிலர் களைந்து போடாத மாதிரி இருக்குது, பழைய நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், மனம் புதிதடையவில்லை, இன்னமும் மனம் பழைய நிலைமையை யோசித்துக் கொண்டிருக்கிறது. 23 வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, புதிதான ஆவி, ஆம் மறுபடைந்தவர்கள் புதிதான ஆவி உள்ளவர்களானார்கள். இது இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால் இலவசமாய் உனக்கு கிடைத்த காரியம். 36:25 வசனம் தொடக்கம், தேவன் ஏற்கனவே அதை கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார். புதிதான ஆவி உள்ளவர்களாகி, மறுபடைந்தவர்களுக்கு புதிய ஆவி உள்ளான மனுஷன் புதிதாக இருக்கிறான். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக, ஏற்கனவே நாங்கள் அவதானித்தோம் ஆதி அகமத்திலே தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக படைத்தார். ஆனால் அங்கே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவர் சிருஷ்டிக்கப்பட்டான் இருக்கிறதா? அந்த ஆதி அகமத்திலே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் என்று அங்கே இல்லை. ஆனால் இப்பொழுது இரண்டாவது தடவையாக புதிய ஒரு பரம்பரையை, பாவத்தில் விழுந்து போன மனுஷனை அவர் மறுபடியும் பிறக்க செய்து புதிய ஒரு சிருஷ்டிப்பை செய்கிறார். ஏதேன் தோட்டத்திலே செய்த சிருஷ்டிப்பின் படி அல்ல, இப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். ஆமென். அவ்வேவனுக்குள்ளாகவே அவன் சிருஷ்டிக்கப்படுகிறார். எப்படி ஒரு குழந்தை தாயின் கற்பத்துக்குள்ளே இருந்து அந்த உருவத்தையும் தன்னுடைய தன்மையை அடைந்து கொண்டிருக்கிறதோ, நாளுக்கு நாள் புதிய சிருஷ்டி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவன் அவருக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு அவராலே பிறந்தான். அதுதான் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, புதிய சிருஷ்டிப்பு, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த காரியத்தை நீங்கள் மறுபடியுமாக கொலோசியருடைய புத்தகம் 3 நாங்கள் வாசிக்கலாம். கொலோசியர் 3:7 தொடக்கம், நீங்க நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரிக்கப்படுது. எவர்களுக்குள்ளே? ஆதாமின் வம்ச வரலாறின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பழைய மனுஷனின்படி. பழைய மனுஷனுக்கு எப்படிப்பட்டதான ஒரு சாயல் இப்பொழுது இருக்கிறது? பாவ சாயல், சாத்தானினுடைய சாயல், பாவத்தினால் கரைப்பட்டதனால். அதன்படி சஞ்சரித்த பொழுது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் புறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். அப்போ ஒரு மறுபுறம் அடைந்த பிள்ளைக்கு இவைகள் சடுதியாக அல்லது இடையிடையே வந்தால் அந்த பிள்ளை மறுபடியும் பிறக்கவில்லையா? தொடர்ந்து பாவத்திலே இருந்தால் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இவைகள் ஆரம்பத்திலே வரலாம் அல்லது இடையிலே வரலாம். அதன் காரணம் என்ன? மனம் புதிதடையவில்லை. பழைய விதமாக இன்னும் நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு என்ன நடந்தது? தெய்வீக பிரகாரமாக உள்ளே இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே உள்ளான மனுஷனுக்கு என்ன நடந்தது என்று மெய்யாக நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அது வெளிப்படுத்துதலாக கிடைக்கவில்லை, வேதத்தை தியானிக்கவில்லை. அதனாலே பழைய வாழ்க்கையின்படி நாங்கள் நடந்து கொள்ள நாங்கள் செயல்படுகிறோம். இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். பழைய வாழ்க்கைக்குரிய காரியங்கள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அது பழைய மனுஷனுக்குரியது அல்லவா? பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பான பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. முடிந்த காரியம். பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டீர்கள், புதிய மனுஷனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மறுபடப்படைந்தவர்கள், இதை அறிந்து கொள்ளுங்கள், இதை தியானம் பண்ணுங்கள், இதிலே நிலைத்திருங்கள். ஆனால் இதை மறந்தால் நாங்கள் கோபத்திலும் மூர்க்கத்திலும் பொறாமையிலும் வம்பு வார்த்தைகளிலும் பழைய மனுஷனுக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள சாத்தான் நம்மை தூண்டுவார். ஆனால் நாளுக்கு நாள் தேவ ஆவியானவர் மூலமும் தேவனுடைய வசனத்தின் மூலமும் நாங்கள் எங்கள் மனதை புதிதாக்குகிற பொழுது தேவ ஆவியானவர் இந்த வெளிப்படுத்துதல்களை நம் உள்ளத்திலே போடுவார். நீ தேவநீதியாக்கப்பட்டிருக்கிறாய், நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய், நீ தேவனுடைய குடும்பத்திலே பிறந்தாய், கிறிஸ்துவுக்குள்ளாய், நீ மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டாய். பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. கிறிஸ்து ஒரு உடல் சுதந்திரனாய் இருக்கிறார். அவருக்கு உரியது எல்லாம் உனக்கு உரியது. அவர் பாதாளங்களிலே மறுபிறப்பு அடைந்த பொழுது, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது, தேவன் அவருக்கு என்ன என்ன சுதந்திரத்தை என்ன என்ன பொக்கிஷங்களை கொடுத்தாரோ அவை அனைத்தும் ஒவ்வொரு மறுபிறப்படைந்த பிள்ளைகளுக்கும் உரிமை உள்ளதாக இருக்கிறது. Whatever Jesus received when he was born again in the depths of the pit of hell, you received it, you and I. உனக்கும் எனக்கும் அவைகள் அனைத்தும் கிடைத்தது. ஆமென். அவர் சுதந்திரவாதியாக இருக்கிறார் தேவனோடு, நீயும் சுதந்திரவாதியாக இருக்கிறாய். அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார், நீயும் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறாய். அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, உனக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது தேவனாலும் இல்லை, அதே வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனாக தோன்றும் இல்லை. யார் விசுவாசிக்கிறவன்? தேவனுடைய பிள்ளை, விசுவாசி. Nothing is impossible to him who believes. And who is a believer? The child of God, the born again man into the kingdom of God. All right. So இந்த புதிதான மனுஷன் உள்ளே வந்தார், புதிய சிருஷ்டிப்பு. இதை ஆண்டவர் எப்படி செய்தார்? இயேசு சொன்னார் 5 யோவான் 19 யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி,
செய்தியை தொடர்ந்து கேட்க மறுபக்கம் திருப்பவும்.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். சோ ஆதாமை சிருஷ்டித்த பொழுதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்த பொழுது அவர்தான் தேவனுடைய வார்த்தை இயேசுவை பார்த்தார். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்பொழுது பாருங்கள் யோவான் 20:1 உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு இயேசு சீஷர்களை சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மறுபடியும் பிறந்த தேவகுமாரன், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர். ஆமென். யோவான் 20:21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, அவர்கள் மேல் ஊதி. அவர் ஊதினால் என்ன வந்திருக்கும் வழியிலே? பரிசுத்த ஆவியானவர். எப்படி தெரியும்? இதோ பார், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். அந்த நேரத்திலே இந்த சீஷர்கள் மறுபரப்பு அடைந்தார்கள். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு, இரண்டாவது அனுபவம் மாறிவீடு இன்னும் கிடைக்கவில்லை. The baptism of the Holy Spirit. But at this point, they were born again. மறுபடியும் பிறந்தார்கள். பார்த்தீர்கள் ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது, இங்கே என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். நீ யோசிக்கிறாய், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் பிரதர், அந்த நாளிலே எனக்கு இது நடந்ததா? 100%. எனக்கு இந்த ஒரு குளிர் காத்து அடிச்ச மாதிரி இருந்த பிறகு முகச்சல எக்ஸ்பீரியன்ஸ். சோ புதிய மனுஷன் இவ்வளமாய் சிருஷ்டிக்கப்பட்டான். இப்பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின, எல்லாம் புதிதாகின. ஆதி ஆகமத்திலே நாங்கள் சிருஷ்டிப்பை குறித்து அவதானிக்கும் பொழுதே தேவன் சகல விதமான விருட்சங்கள், மரங்கள், அவைகளை எல்லாம் உண்டாக்கினார். 1:29 பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆகாரமா இருக்க கிடவதே அந்த வசனம் அல்ல. 1:11 அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை புறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின் படியே, தங்கள் தங்கள் ஜாதியின் படியே, அதை கவனித்துக்கொள், கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. நீ கத்தரிக்காய் விதையை நாட்டிய பொழுது ஏன் கத்தரிக்காய் வந்தது? தேவன் கட்டளையிட்டபடியால். ஆம், அது தேவனுடைய கட்டளை, நியமனம். ஏற்கனவே அது ஆண்டவர் அப்படியாய் வாயினாலே சொன்னார். அப்படியாயிட்டே கத்தரிக்காய் விதை கத்தரிக்காயை கொண்டு வந்தது, வெண்டிக்காய் விதை வெண்டிக்காயை கொண்டு வந்தது. விழுந்து போல ஆதாமினுடைய வித்து அவனை போல ஒரு செத் என்கிற ஒரு குமாரனை கொண்டு வந்தது. ஆமென். என்ன உனக்கு ஞாபகம் வருகிறது? 1:23 அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. சீனாவில் இருந்து புறப்பட்டு அது பறந்து கொண்டிருக்கையிலே ஒரு மலையோடு அது மோதி அத்தனை பேர் மரித்து போனார்கள். சீனாவிலே ஏற்பட்ட விமான விபத்துகளிலே இதுதான் மிகவும் ஒரு முன்பு நடக்காத ஒரு பயங்கரமான ஒரு விபத்தாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதில் சென்ற 133 பிரயாணிகளும் பைலட்ஸ் அதை இயக்கி சென்றவர்கள் விமானத்தை எல்லாரும் அடிந்து போனார்கள். சில சொன்னார்கள், அப்படியானால் அவர்கள் எங்கள் எல்லாரையும் போலதானே சூக்கிஸ் எல்லாம் எடுத்து போயிருப்பார்கள், எச்சனையோ பேரை காண வேணும் என்று சிலர் வீட்டுக்கு போயிருப்பார்கள், சிலர் கான்பரன்ஸுக்கு போயிருப்பார்கள், அல்லது ஏதோ ஒரு விடுமுறைக்கு அவர்கள் யாரையோ சந்திக்க போயிருப்பார்கள், அல்லது குடும்பங்களை அவர்களுக்கு தெரியுமா யான் போட்டுல நிக்கிற நேரம் இது வழியில நடக்க போகுது என்று. சரியா, இதுதான் வாழ்க்கை. மாமிசம் எல்லாம் பொல்லை போலவும் மனுஷர் எல்லாரும் பொல்லை போல இருக்கிறார்கள். மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கும். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனத்தினாலே பிறந்தவர்கள் என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பார்கள். ஏன், அதற்கு மேல் வசனம் தான் கூறுகிறது, அந்த அறிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினாலே நீ பிறந்தாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவைப் போல், அந்த சாயலாக அநேகம் குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகள் தமக்கு தேவை என்று தேவன் விரும்பினார். அதனாலே இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒரு விதையை அவர் இந்த பூமியிலே நாட்டினார். இயேசு என்ன சொன்னார் யோவான் 12 அதிகாரத்திலே, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து மறித்தால் ஒழிய அது தவித்திருக்கும், அது கனி கொடாது. விழுந்து மறித்ததை ஆனால் அது அநேக கனி கொடுக்கும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையை மனுஷனுக்காக அவர் தியாகம் செய்து அந்த சிறுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்ததன் மூலம் மறித்து மரணத்தை அவர் வென்று இப்பொழுது அநேகம் குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு வழி அவர் திறக்க பண்ணினார். சரி, அப்ப கத்தரி மரம் தேவையானால் தேவன் என்ன செய்கிறார்? ஒரு கத்தரி விதையை நாட்டுகிறார். ஆமென். அது வளர்ந்து அநேக விதைகளை அந்த காய் அது அதுக்குள்ளே இருக்கிறது. அது விழுந்து இன்னும் அது பெறுகிறது, அது விழுந்து இன்னும் அது பெறுகிறது. ஒன்றைத்தான் அவர் நாட்டினார். லுக்கிறார். அதே விதமாக ஒரு விதையை அவர் அனுப்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனும் விற்று இப்பொழுது அவர் மூலம் அவரை பற்றிக் கொள்கிறவர்கள், நற்செய்தியை விசுவாசிக்கிறவர்கள் உலகமெங்கும் மனம் திரும்பி அவருடைய சிறுமாதிரி அடைகிறவர்களை புதிய ஒரு மனுஷனாக சிருஷ்டிக்கிறார். புதிய ஒரு ஆரம்பம் ஆரம்பித்தது. அந்த புதிய மனுஷன் பழைய மனுஷனின் சாயல் உடையவனாய் இல்லை, பழைய மனுஷனின் சாயல் அனைத்தும் அன்று போயிற்று. இப்பொழுது அவனது மனம் புதிதடைய வேண்டியிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே, இரண்டாவது வருகை, சடுதியாய் வருவார். ரகசிய வருகை முதலாவது பாகம், அதன் பின்பு பரிசுத்தவான்களோடு பகிரங்கமாய் அனைவரும் காணும்படிக்கு பூமியிலே அவர் இறங்குவார். இரண்டு பகுதிகள் இந்த இரண்டாவது வருகையிலே. இந்த புதிய மனுஷனுக்கு அவர் வருகையிலே புதிய சரீரம் அவனுக்கு கிடைக்கும். ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த உலகத்திலே ஒரு இமைப்பொழுதிலே அந்த புதிய சரீரத்தை பெற்றுக் கொள்வார்கள். இப்பொழுது நமக்கு இருப்பது பழைய சரீரம். ஆனால் இந்த பழைய சரீரத்துக்கு தொடர்ந்து சுகத்தை கொடுத்து தேவனுடைய திட்டத்தை நாம் செய்து முடிப்பதற்கு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையை செய்கிறார் என்று ரோமர் 8:11 சொல்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் சரீரத்துக்கு சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார், அதாவது சுகம் கொடுப்பார் என்பதன் அர்த்தம். So he will give you health, the Holy Spirit. Why? To fulfill the call of God. தேவனுடைய மகத்தான திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க சரீரத்திலே சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் நோயோடு படுத்திருக்கிறார்கள். நேற்று தினத்திலே ஒரு சகோதரருக்கு நான் ஜெபிக்க போனது, புற்றுநோய் வந்து அவருக்கு வைத்தியர்கள் 1 மாதம்தான் கொடுத்திருக்கிறார்களாம். சகோதரனே, சகோதரியே, நீ நானும் நல்ல சுகத்தோடு இருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கும் சகோதரனே, நீ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவே இந்த சரீரத்திலே ஜீவிக்கிறாயா? 12 வயதிலே இயேசு சொன்னார் தம் பெற்றார் இடத்திலே, என் பிதாவுக்கு எடுத்த காரியங்களில் நான் அக்கறையாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? நீ என்ன செய்கிறாய்? இந்த சரீரத்திலே உன் சுகத்தை வைத்து என்ன செய்கிறாய்? உன் வாயை வைத்து என்ன செய்கிறாய்? உன் கரைத்து வைத்து என்ன செய்கிறாய்? You see, there are many people, they just want to learn the Bible, study the Bible, come and, you know, maybe say, call Swami Raja. Hey, what are you doing? They just go. புதிய மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். சரி, இந்த புதிய சிருஷ்டிக்கு எல்லாமே அவனால் ஆகும். ஆமென். மற்கு 9:22 தொடக்கம், அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த மகனின் தகப்பன் இயேசுவோடு பேசும்பொழுது அந்த பிள்ளையை குறித்து சொல்கிறான், இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீரேனாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானாலாகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு, அதாவது ஒரு விசுவாசிக்கு எல்லாம் கூடும். ஆகாதது ஒன்றுமில்லை, இயேசுவே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இயேசு சொல்கிறார், விசுவாசியினால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆமென். There is nothing impossible to the believer. ஏய், அவனுக்குள்ளே இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். ஒன்று கொஞ்சமாக பல்வேறு கூறுகிறது, கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறார். இயேசு சொன்னார், யோவான் 14:12, ஒருவன் என்னை விசுவாசித்தால் நான் செய்கிற கிரியைகளையும் செய்து அதைவிட மேலான கிரியைகளையும் அவன் செய்வான், நான் பிதாவின் அன்றை கூறுகிறதுனாலே. ஹல்லேலூயா. அந்த புதிய சிருஷ்டி தேவ நீதியாக்கப்பட்டான். தேவனுடைய சுவாபம் அவனுக்குள்ளே இப்பொழுது வந்தது. தேவனுடைய தன்மை அங்கே வந்தது. தேவன் தாமே அவனுக்குள்ளே குடியிருக்க அங்கே வருகிறான். அவனும் தேவனும் இணைக்கப்பட்டார்கள். பிரைஸ் காட். ஒரு புதிய ஒரு பரம்பரை, புதிய ஒரு ஜனம், குலம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. புதிய சிருஷ்டி, ஸ்டார்டட் பை ஜீசஸ் கிரைஸ்ட், த ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெட், மரித்தோரிலிருந்து முதலாவதாக பிறந்த தேவகுமாரன் அவர்தான். இன்று நான் உம்மை ஜெலிப்பிக்கேன், அப்போஸ்தலர் 13:16. So he says that. So இப்பொழுது புதிய சிருஷ்டியினால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஏன்? நாம் தேவனாலே பிறந்தோம். தேவன் நம்மோடு இப்பொழுது வாசம் பண்ணுகிறார். That's right. He is within us. நாம் அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே ஆவியாய் இருக்கிறோம். யோவான் 15:5 இயேசு இன்னும் மிகவும் நெருக்கமாய் நம்மை குறித்து பேசுகிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சகோதரர்களே, புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த புதிய மனுஷன் மறுபடியும் பிறந்த இந்த பிள்ளை, புதிய இருதயத்தை அடைந்த பிள்ளை, இப்பொழுது திராட்சை செடியில் இருக்கிற ஒரு கொடியை போல, ஒரு கிளையை போல அவன் இருக்கிறான். அதேதான் திராட்சை செடிக்கு, மரத்துக்கு திராட்சை செடி என்றும், அதில் வருகிற ஒரு கொடி கிளைக்கு முந்திரிகை செடி என்றும் இருக்கிறதா பெயர். அதாவது உனக்கு தலைக்கு ஒரு பேர், சரீரத்துக்கு ஒரு பேர் இருக்கிறதா? அப்படி இருக்கிறதா? இதோ சிஸ்டர் மைசனின் தலை வருகிறது. அப்படியானால் சரீரம் எங்கே? தலை தனியாய் வர முடியுமா? இல்லை, சரீரமும் சேர்ந்துதான் வருகிறது. தலைக்கும் சரீரத்துக்கும் ஒரே பேர் தான். தலைக்கு பேர் கிறிஸ்து, சரீரத்துக்கு பேர் என்ன? அந்தி கிறிஸ்தா. அப்படியானால் எப்படி அது இணைய முடியும்? யோசித்து பார். இந்த உதாரணத்தை அப்படியே சொல்லுற நமக்கு விளங்கும் மணிக்கு. ஆனால் நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், சிஷ்யர்களுக்கு அது விளங்கி இருக்காது. ஏன்? அவர்கள் தேவஸ்வாவத்தை அடையவில்லை, இன்னமும் பழைய சுவாபத்தோடு இருக்கிறார்கள். ஒன்று கொண்டு இரண்டாம் அதிகாரம் கூறுகிறது, பாவ சுவாபம் உள்ள மனுஷன் தேவனுடைய காரியங்களை அறிய மாட்டான், அவனுக்கு அது பைத்தியமாக இருக்கு. அவர்கள் பைத்தியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பைத்தியம் என்று சொல்லுவார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஏ அவனுக்கு அது பைத்தியமாக தெரிகிறது. ஏ புதிய பரம்பரை, புதிய சிருஷ்டி, அப்படி முன்பு இருக்கவில்லை. அப்படியான ஒரு சிருஷ்டிப்பு முன்பு இருந்ததில்லை, முன்பு ஒரு காலம் இருந்ததில்லை. A new species has started from the time the Lord Jesus Christ was resurrected. தொடக்கம் அந்த மாதிரியிலே ஒற்று நாளிலே ஒரு நேரத்திலே தேவனுக்கு 120 குழந்தைகள் பிறந்தார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு சகோதரிக்கு 2 குழந்தை, 3 குழந்தை, 4, 5, 6, 7, 8. சரியான பன்றிக்குட்டிகள் மாதிரி இல்லையா? ஆனால் தேவனுக்கு பிறந்த குழந்தைகளை பாருங்கள், 120 குழந்தைகள். ஆனால் அங்கே ஒரு மீட் வாய்ப்பும் இல்லை. Praise the Lord! Hallelujah! அவர்கள் உடனே அந்த குழந்தைகள் எல்லாரும் சத்தம் போட ஆரம்பித்தார்கள். பயந்திருந்த ஆபிரகாமின் வம்ச வரலாறுல இருந்த உள்ள மனுஷன் எங்க போனானோ தெரியாது. ஆனால் நமக்கு இப்பொழுது தெரிகிறது, ரோமர் 9 அதிகாரம், தேங்க்யூ ஜீசஸ், அந்த வசனங்களிலே நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையிலே மறைச்சாலும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எஸ், பழைய மனுஷன் மறைத்தான், புதிய மனுஷன் பிறந்தான். சபையானது நினைக்கிறது என்ன? நாங்கள் மன்னிக்கப்பட்ட பாவிகள், ஆண்டவரே கிதியாக என்று மன்னிச்சிருப்ப, ஐயோ ஒரு ரத்தத்தோடு கழுவினீர் சுவாமி, மன்னிக்கப்பட்ட பாவி நான் ஐயா, என்னை கைவிடாத விட்டாதையும் கைய, என்ன துன்ப நிறச்சிலும் ஒற்று நாளும் இன்ப நேர்மானுக்கு வாரதில்லை. மன்னிக்கப்பட்ட பாவியையா கொண்டு வந்து விட்டார், ஒய்த்திருந்த பின் ஊதினார், இன்னமும் அவன் பாவியாகவே கிடக்கிறான். என்ன காரியம் இது? புதிய ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார், புதிய ஒரு சுவாபத்தை கொடுத்தார், தம்முடைய நீதியை அங்கே கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவின் வித்தை அங்கே உள்ளே அவர் நாட்டினார். இயேசு கிறிஸ்துங்கிற வித்தை நாட்டினால் என்ன வரும்? கிறிஸ்து, குட்டி கிறிஸ்துவோண்டு அங்கே ஆரம்பமாம். என்ன இப்பொழுது என்று சொன்னார், பூரண வளர்ச்சியை அடைய கிறிஸ்தவர்கள் தெய்வா. That's what the Bible says everywhere. எல்லா இடத்திலும் சகோதரர்களே. ஆனால் முன்பே நிலைமை, பாவ உணர்வு,
அந்த குற்ற உணர்வு, நான் சரியில்லை எனக்கு அவ்வளவு. அது உங்களுக்கு விசுவாசம் இருக்கு பிரதர், எனக்கு சாத்தான் ஒரு மாதிரி பார்த்தாலும் எனக்கு மந்திரம் எனக்கு பிரதர், எனக்கு ஒரு சா எனக்கு ஜெபம் பண்ணி நாமும் மாறதில்லை. ஒரு வசனம் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை கூட்டி சேர்த்ததுக்காய் நன்றி. ஒரே நீ கூட்டி சேர்க்கிறீர் ஆண்டவரே, எனக்கு ஒரு வழக்கு மாறதா ஆண்டவரே. அதையும் சேர்த்து சொல்வேன், நீ என்ன முன்பு உனக்கு எம்சியில் வேலை கிடைத்ததா? கூட்டி சேர்த்த காய் சோச்ச பழைய உணர்வுகள் இன்னும் போகவில்லை, மனம் புதிதடையவில்லை. அதனாலே அப்படியே சில விழுந்த மாடுகளை கண்டிருக்கிறீங்களா? ஒரு சில தடவை நான் பார்த்திருக்கிறேன், நடுவில் விழுந்து போம் வருவார்கள். அது இப்படி வாழ இப்படி இப்படி ஆசிச்சுட்டு பேசாம இருக்குது, எழும்பதே இல்லை. கார் வண்டி வேன் எல்லாம் அங்காலையும் நிற்குது இங்காலையும் நிற்குது, பார்த்து கொண்டு இருக்கிறார். உள்ளே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் ஒற்றுவன் வாரான் அட்டி அட்டிக்கிறான் போட்டே அட்டிக்கிறான் பேசாம படக்கிடாக்குது. இன்னும் ஒருவன் வந்து வாழை விட்டுச்சு பொட்டியாட்டுச்சு முறுக்கு முறுக்கண்ட முறுக்கி வாட்டிய விட அதுக்கு ரெண்டு போட்டு சாடி ஆசைய பார்க்க. அப்படிதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிடைக்கிறான், விழுந்த இந்த மாடுகள் மாதிரி. எத்தனை விடச்சல ஏசியாவில மட்டும் எழும்பு எழும்பு, அவர் மாடுகளே என்று சொல்லல, சியோனே எழும்பு குமாரத்தி குமார் குமாரத்தி, எங்கமே இருக்கிறீர்கள் எழும்பு எழும்பு, எங்கமே இருந்தாய் எழும்பு எழும்பு. அப்ப பாருங்க என்ன நிலையில இருக்கிறார்கள் பாருங்க. நமக்கு அந்த உணர்வு இன்னமில்லை, புதிய சிருஷ்டியின் வெளிப்படுத்துதல் இன்னமில்லை, தேவன் செய்து முடித்த காரியம் இன்னமில்லை, தேவனுடைய வசனத்தின் அறிவு இல்லை. அதனாலே நாம் சோர்வடைந்து போய் அடிமைகளாக நடக்கிறோம். இன்னமும் தலையில பட்டியை போடும்பொழுதே எனக்கு தெரியும் உனக்கு உன்னுடைய நிலைமை என்ன விதமாய் நீ போடுகிறாய். இன்னொரு கொழுக்கன் தாயார் மாதிரி அதை எழுதி போடு, எனக்கு சரி சரி. சோ இருப்பார் இயேசு சொல்கிறார், நான் சரி நீங்கள் கொடிகள். அவர் சொல்லவில்லை நான் சரி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற காயம் பத்தை, நான் திராட்சை சரி. அவர் சொன்னாரா? இல்லை. அப்படியானா காத்து சுவாமி என்னையும் சேர்த்துக் கொள்ளும், ஒரு மூளை இடம் தந்தால் எனக்கு காது உச்சத்தில் தூளை இருந்து வாக்கு எடுமை. அப்படியா இருக்கு அப்படியா இருக்கு, நான் சாட்சி சரி நீங்கள் கொடிகள். கொடி எங்கே இருக்கிறது? சரியிலே. கொடிக்கு வேறு பேர், செடிக்கு வேறு பேரா? அடிகளைக்கும் வேறு பேர் என்றாலும் இல்லை, ரெண்டுக்கும் சாட்சி செடிதான் பேர். கொடிக்கு எங்கே இருந்து சத்து போக போகிறது? செடியிலே இருந்து. களி கொடுக்கும் பகுதி எது? செடியா கொடியா? நீ யார்? ஏன் பின்ன கனி கொடுக்காமல் இருக்கிறாய்? என்ன கனி என்னவா? நச்சிரியை அறிவிப்பது, நோயாளிகளை குணமாக்குவது, பிசாசுகளை துரத்துவது, உலகம் ஒன்றில் சென்று சாட்சி கொடுக்கிறது. ஒரு இது பெரும் பகுதிதான் அவருடைய சரீரமாகிய நாங்கள் செடிகள் கிளைகளாக இருக்கிறோம். But they do not know. அறியாமல் இருக்கிறார்கள் சகோதரர்களே. மறுபிறப்பு அடைந்த புதிய சிருஷ்டி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவன் இனிமேல் எங்கள் எஜமான் அல்ல. 12:13 அப்படி கூறுகிறார். இவன் அதிகாரத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசு விடுதலை கொடுக்கிறவன் அன்பின் குமாரனின் ராட்சத்துக்குள்ளே உட்படுத்தி இருக்கிறார் பிதாவாகிய தேவன். இது சட்டப்பூர்வமாய் நடந்த காரியம். சட்டப்பூர்வமாய் நடந்தால் நீ இப்பொழுது அதை செயலுக்கு கொண்டு வர வேணும். சாத்தான், நான் சொன்ன காலத்திலே நான் உனக்கு ஊழியம் செய்தேன், நான் அஞ்சலம் பார்க்க போனேன், நான் சாட்சியம் கேட்க போல் உன்னிடத்திலே நிரப்பு கொடுத்தேன், இப்பொழுது அந்த உடன்படிக்கையில உடைக்கிறேன். இயேசுவை விடுவித்தார். உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கும் எனக்கும் இனிமே தொடர்பு இல்லை. எத்தனை பேர் இந்த உண்மைகளை வாயினால் அறைக்க பண்ணிடுவது சாத்தான் அல்ல வைக்கொண்டு போனதை. தகப்பன் அறைக்க பண்ணுகிறார், மனைவிக்கு விடுதலை வருகிறது, அல்லது பிள்ளைக்கு விடுதலை வருகிறது. எத்தனை சம்பவங்களிலே நேரடியாக நானும் இன்னும் மற்ற ஊழியர்களும் கண்டார்கள். ஆமென். சரி, everything is true. நீ அதை செயலுக்கு கொண்டு வருகிறாய். The vital part, the legal part is what Jesus has already done. சட்டபூர்வமாக இயேசு சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து சரியான ஒரு நிலைமைக்கு நமக்கு கொண்டு வந்தார். இப்பொழுது மனுஷர்கள் எந்த மனுஷன் மேலும் அதிகாரம் செலுத்த சாத்தானுக்கு உரிமை இல்லை. ஆனால் அறியாமையினாலே தான் அவர்கள் அதற்கு கீழே இருக்கிறார்கள். ஜனங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவார், நீங்கள் போய் நச்சேரி அறிவித்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்கள். சமயத்தை நாங்கள் போதிக்கிறது அல்ல, கிறிஸ்தவத்தை பரப்புகிறது அல்ல, அவரை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வருவதே. கிறிஸ்தவம் ஆக்குறது அல்ல, அவனை கிறிஸ்துவாக்குறது. Praise God. தேவனோடு அவனை இணைக்க அவனை அழைப்பது. சோ அருமையான சகோதரர்களே, நாங்கள் இந்த விதமான அறிவுகள் எல்லாம் அநேகமான வேலைகளில் இழந்தவர்களாக நாம் இருக்கிறோம். சரி, தீங்கோ அல்லது என்ன காரியமோ நம்மை அணுக முடியாது. ஆம், வாதிகள். ஏன், இப்பொழுது வேறு ஒரு நிலையிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். Praise the Lord. 2 Corinthians 4:16 கூறுகிறது, பழைய மனுஷன், அதாவது வெளியரங்கமான மனுஷன் பழுதடைந்து கொண்டு போனாலும் இந்த சரீரம் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறான் என்று வேதம் சொல்கிறது. Praise God. உள்ளான மனுஷன் தான் இந்த புதிதான மனுஷன். சகோதரர்களே, நாங்கள் பிரச்சனை உணர்வு உள்ளவர்களாக, பசி பட்டினி உணர்வு உள்ளவர்களாக, நோயின் உணர்வு சிந்தனை உள்ளவர்களாக, பலவீனம் என்கிற சிந்தனை உள்ளவர்களாக, தாழ்வு மனப்பான்மை என்கிற சிந்தனை உள்ளவர்களாக, அல்லது இவை யாவும் நடந்து முடிந்தது, அற்புதங்கள் முடிந்தது என்கிற ஒரு சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்க ஆரம்பிக்கிறோம். இது மடமையான காரியம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, நீதிமொழிகள் 4:20, என்னுடைய வசனத்தை கவனித்துக்கொள். இப்படிப்பட்டதான சிந்தனைகளை விட்டு தேவன் என்ன சொல்கிறார், என்னுடைய வசனத்தை கவனித்துக்கொள். நீதிமொழிகள் 4:20, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் வார்த்தைகளை கவனி, உன் சிந்தனைகளை அல்ல, உன் பிரச்சனையை அல்ல, உன்னுடைய பயங்கரத்தை அல்ல, எதையும் அல்ல, நோயை அல்ல, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை பார், என் வார்த்தைகளை நோக்கி பார், அதை இருதயத்திலே வாயினாலே பேசு, அதை விசுவாசி. புதிய சிருஷ்டிக்கு ஆண்டவர் சொல்வது அதுதான். புதிய சிருஷ்டி இயேசுவினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம். அந்த உணர்வு உனக்கு இருக்கட்டும். புதிய சிருஷ்டி தேவனாலே பிறந்தான். Praise the Lord. அவனுக்கு தேவ நீதி எங்கே இருக்கிறது, அவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. தேவனும் அவனும் இணைக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ மறுபடி படைந்திருந்தால் அதை உபயோகித்துக் கொள். ஆமென்.
தேவனுடைய ரகசியங்களை அறிய உங்களுக்கு